ஒருவன் வந்து பாதம் காலை ஸ்பரிசம் பெற்றா குழந்தை சரியாகும். வியாசர் உலகமெல்லாம் சொல்லியிருக்கார், தர்மபுத்தர் யாராவது நைஷ்டிக பிரம்மச்சாரிகள் குமார பிரம்மச்சாரிகள் என்னத்தாலும் பெண்ணுடைய நலத்தை தீண்டாதவர் இருந்தால் அவர்கள் வரட்டும். பல சன்னியாசிகள் வந்தார்கள். இந்த அனௌன்ஸ்மெண்ட் சபையில சொன்ன உடனே எல்லாரும் தயங்கிட்டான். காரணம் என்ன தெரியுமா? இவன் போய் பாத ஸ்பரிசம் பட்டு வச்சுங்க, சொன்னது பொய்யோ மெய்யோ, அது குழந்தை சரியா போயிட்டோம், இவன் நைஷ்டிக பிரம்மச்சாரியும்பா, அது சரியா போகலன்னு சொன்னா என்ன ஆகும் தெரியுமா? வியாச சொன்னது தப்புங்க மாட்டான், இவன் சந்தேகத்துக்குரியவன்பா. பெரியார் தேவர்கால ஒரு மீட்டிங் போட்டேன், அங்க இருக்கிற பெண்கள் எல்லாம் பார்த்து ஒரு கேள்வி கேட்டார், ஏமா இத்தனை பேர் கூடி இருக்கீங்களா, இங்கெல்லாம் பத்திரிகைகள் தானா அப்படின்னு கேட்டாங்க. ஏ அப்படி கேக்குறீங்க, பத்திரிகைகள் தாங்க, எங்க மழை பெய்ய சொல்லுங்க பாப்போம். அதனால நீங்க எல்லாம் அவிசாரிங்க, நான் சொல்லல, புராணத்துல பொய் சொல்லி சொன்னது பொய்லாயிடா. இப்படி அவர் இன்டர்வியூ சொன்னார், மறக்க முடியுமா இந்த மாதிரி சொன்னா? அது மாதிரி அவர் ஒரு கருத்தை சொல்லுவார். அது மாதிரி வியாச சொல்லிட்டார், தர்மபுத்தர் நம்பிட்டார், அனௌன்ஸ்மெண்ட் ஆயிடுச்சு, எல்லாரும் வந்து கூடியாச்சு, பாதத்தை வைங்கன்னா யார் போய் வைக்கிறது? சந்தேகம் வந்துட்டு கிருஷ்ணன் எழுந்தார், எல்லாரும் சிரிச்சான், கட்டின குண்டாட்டி எட்டு பேர் தவிர என்ன தொலையாத கோபியர்களோட சம்பந்தம் உண்டு அவருக்கு. இவர் எழுந்து நான் நித்திய பிரம்மச்சாரி என்கிறது உண்மையானால் இந்த குழந்தை நல்லூர் பெற்றவர் பாதத்தை போய் வச்சார், சரியா போச்சு. என்ன காரணம் என்றால், ஆயிரக்கணக்கான நதிகள் போய் கடல்ல சேர்ந்தாலும் நதிகள் உப்பு நீராகவே உடைய கடல் நல்லநீர் ஆயிடுமா? ஆயிரம் பேர் அவனோட போய் சங்கமம் பண்ணினாலும் இவர்களுக்கு அந்த இன்பமே ஒழிய அவனுக்கு என்ன சலனம்? அவனுக்கு ஒரு சில பூரணத்தில் பூரணமா இருக்கிறது. அவனுக்கு சலனம் இல்லாத காரணத்தினாலே அவனுக்கு அந்த இன்பமோ துன்பமோ இல்லாத அந்த நிலையில் இருக்கிற காரணத்தினாலே அவனுக்கு நித்திய பிரம்மச்சாரி என்கிறது. ஆகவே அவனுக்கு பற்று இருக்கிறது, அவனுக்கு அவா இருக்கிறது, அவனுக்கு ஐம்புறங்களாக இருக்கிற வேட்கை இருக்கிறது, அவன் அடக்கினான்ங்கிறது இல்ல. அவனுக்கு அந்த ஐம்புலன்களும் இல்லை, ஆனால் இங்கே ஐம்புலன்களும் இயங்க, அதுக்காக அவனுக்கு ஐம்புலன்கள் இருக்கு. அந்த ஐம்புல இயக்கமும் இறைவனுக்கு வச்சு சகுனமா பார்த்ததுக்கு காரணம் என்ன என்றால், உலகம் இயங்க வேணுங்கிற காரணத்தினால. அவன் அந்த பெண்பால் உகந்தினே பெரும் பேராய் பின்பால் யோக இது வீடு வருகிறான். இந்த உலகத்தில் இருக்கிறவர்கள் எல்லாம் அவன் போய் யோகத்தில் உட்கார்ந்தா உலகத்தில் இனப்பெருக்க இருக்காது. அவன் பார்க்கலன்னா உனக்கு காட்சி இருக்காது. காண்பார்தம் காட்சியாய் காண்பார்க்கு காண்பொருளாய் காண்பாராய் மாண்பார்ந்திருக்கும் இதை வகுத்துரைக்க ஒன்னாரு வேண்டுவார் வேட்கையாய் வேட்பாராய் வேண்டுவார்க்கு ஈண்டு பொருளாய் இவனை ஈட்டுவதாய் நிற்கும். அவன் அப்படி அவன் காணவில்லையானால் உனக்கு காட்சி கிடையாது, அவன் கேட்கவில்லையானால் உனக்கு சிரவணம் கிடையாது. ஆகவே அவன் ஐம்பதுகள் உடையவனாயிருக்கார், அதை அடக்கி அதை தன்னுடைய ஆற்றலுக்குள்ளே கட்டுப்படுத்தி வைத்துக் கொண்டிருக்கான். அது போல நாம் இருக்க வேணும் சொன்ன பொறிவாயில் ஐந்து அவித்தார் என்ற உதாரணத்தை அவனை சார வேணும் என்று கேட்டால் அந்த மாதிரியான பொறிவாயில் ஐந்து அவித்தவர்களாக நாம் இருக்க வேணும் என்கிற மேனி ஊற்றின் ஊற்றின்பத்தில் இருக்கிற நாட்டத்தினால யானை பிடிபடும், பெண் யானையை வச்சு அதை பிடிச்சுவார். ஒளியின் மேலே இருக்கிற நாட்டத்தினால விட்டில் அழியும், தேன் மன தேனுடைய சுவையில இருக்கிற நாட்டத்தினால ஈ போய் விழுந்து சாகும், மகரந்தத்தில் இருக்கிற மனத்தினுடைய நாட்டத்தினாலே வண்டு போய் அதிலே விழும். அசுரம் என்கிற மிருகம் காதல கேட்கிற ஒலியின் மேல ஈடுபாடு கொண்டு அங்கே போய் அழியும், மனிதன் அத்தனையிலே அழிவான். ஏன்னா வேற எங்கேயும் போக வேண்டாம், திருவள்ளுவர் அதையும் சொல்லுவாங்க, கண்டு கேட்டு உண்டு உயிர்த்து உற்று அறியும் ஐம்புல இருந்து ஒன்றடி கொண்டே உள்ள எல்லா இப்பத்தி இங்கே அடையலாம். ஆகவே எல்லாவற்றாலையும் அவன் அழிகிறான். ஆகவே அந்த அந்த வேட்கைகளை அறுக்கணும் சொன்னாலோ அடக்கணும் சொன்ன ஐந்தும் ஐந்து அடக்கு அடக்கு என்பர் அறிவிலர், ஐந்தும் அடக்கிய அமரரும் அங்கில்லை, ஐந்தும் அடக்கின் அசேதனமாக என்று ஐந்தும் அடக்கார் அறிவுடையோரே திருமூலர். அப்ப என்ன செய்யணும்னா, அப்ப கட்டுப்படுத்துங்க எப்படி? பார்ப்பா நகத்திலே பால் பசு ஐந்து உண்டு, மேய்ப்பாருமின்றி வெறித்து திரிவன, மேய்ப்பாறு உண்டாகி வெறியும் அடங்கினால் பார்ப்பான் பசு ஐந்தும் பாலாய் பொழியுமே. அந்த அஞ்சு இல்லாமல் ஞானம் இல்லை, அந்த அஞ்சு இல்லாமல் உலக இயக்கம் கிடையாது, அந்த ஐந்து இல்லாமல் அறம் கிடையாது, அறத்தினுடைய விளைவு கிடையாது, முக்தி கிடையாது. இதற்காகத்தான் இந்த அஞ்சு எடுத்துக்கொண்டு ஜீவனே பிறக்கிறது. தனு கரண புவன போகங்களை இறைவன் படைக்கிறார். சைவ சித்தாந்தத்தில் சொல்லுகிறார்களே, உயிரை இறைவன் படைக்கிறது இல்ல, பசுக்களை படைக்கிறது இல்ல, என்ன படைக்கிறான், தேகத்தை படைக்கிறான், தனு அந்த கரணங்களை படைக்கிறான், புத்தி மனம் சித்தம் அகங்காரம் அந்த கரணங்களை படைத்து அதை ஆற்றான். அதற்கு பிறகு அது நிலை கொண்டு விளையாடுவதற்கேற்ற புவனத்தை படைக்கிறான். இந்த புவனத்தில் இருக்கிற பொருள்களாலே பெறுகின்ற போகத்தை படைக்கிறான். இந்த போகங்களே போகங்கள், இதுதான் நிலை, இதுதான் எல்லை என்று கருதிவிடக்கூடிய திரோதானத்தை செய்கிறான். அதுக்கு பிறகு கொஞ்சம் தெளிவு கொடுத்து அனுகிரகம் பண்றான். எல்லாம் அவருடைய அடங்கினால் பார்ப்பான் பசு வந்து பாலாகும். ஐந்து அவித்தான் அவனுடைய நெறியிலே நிற்றல் என்ன என்றால் ஐந்து அடக்குதல். அதனால தான் சொன்னார் அவித்தல் என்று சொன்னார். ஐந்து அறுத்தான்னு போட்டிருக்கலாம், ஒன்னும் செய்யுள் கெட்டு போகாது. அவித்தான் ஏன் போட்டார் என்றால் பக்குவப்படுத்தினு அர்த்தம் இருக்கு. வேகவத்தை மொச்சக்கொட்டைய பார்த்தா புது மொச்சக்கொட்டைக்கு வேகவத்தை மொச்சக்கொட்டைக்கு வித்தியாசம் தெரியாது, ஒண்ணு முளைக்கும் ஒண்ணு முளைக்காது. அதாவது அதை பக்குவப்படுத்தி அடக்கி வச்சுட்டா அதுக்கு மேல அது ஒன்றுமே இல்லை. பொய் தீர் ஒழுக்க நெறி நின்றார் நீடு வாழ்வார். இத பொய் தீர்ந்து போட்டார். பொய் தீர்ந்த பாரதியாருக்கு இந்த தீருங்கிற சொல்லுல தீது தீர்ந்தனைபர் தன்னிகர் ஒன்றிலை தீர்தல் என்றால் முன்பு இல்லாமல் இருந்து பின் தீர்ந்து போயிடுச்சுன்னு அர்த்தம் இல்ல. கையில காசு தீர்ந்து போச்சு சார்,
இருந்து இல்லாமல்
இருந்து இல்லாமல் போறது இல்ல. இங்க இயல்பாகவே இல்லாமல் இருத்தல் தீது தீர்ந்தனை. பாரதேவியை பார்த்து சொன்ன ஏற்கனவே தீது இருந்து அப்புறம் தீர்ந்து போனவள் அர்த்தமா அதை பிடிச்சு போடுவார் பாரதியார் இத. ஆகவே இறைவனுடைய நிலை என்ன என்றால் பொய் தீர்ந்தவன, அவனே சத்து, அவனே சித்து. சத்துனா சத்தியம், அவனே உண்மை பொருள். அவனே சித்து என்றால் அவனே அறிவு பொருள் சைத்தன்யம். அவனே ஆனந்தம், ஆனந்தம் என்றால் நிறைவு நத்தம். அவனே நித்தியம், அவனே நிவலம் என்றெல்லாம் சொல்லுகிற பொழுது பொய்யிலே இருந்து தீர்ந்தான் என்று அர்த்தம் இல்லை. பொய் இயல்பாகவே இல்லாமல் இருக்கிறவன், சத்திய ரூபனாய் இருக்கிறவன், பொய்மையிலே இருந்து தாண்டி வந்திருக்கிறவன் அர்த்தம் இல்ல. பொய்யே அண்டாதவன் என்பது பொருள். அவனிடத்திலேயே பொய் இல்ல. அதுக்கப்புறம் தீருங்கிற சொல் இருக்கு பாருங்க, அது வினைத்தொகை. தீர்ந்த, தீரும், தீருகின்ற, அவன் மூணுக்கு வரும். அது தீர்க்கின்றன்னு வரும். பொய் தீர் ஒழுக்க நெறி என்றால் உன்னிடத்துல அண்டி மண்டி கிடக்கிறதே பொய் அசத்தியம். அதெல்லாம் அவனை அண்டினால் நீங்கிப்போம். பொய்ய தீர்க்கும் அவன் பொய்யிலே தீர்ந்தவன், அது வேற விஷயம். பொய் நின்றும் விலகினவன், பொய்யே அண்டாதவன், அவனுடைய நெறி சார்ந்தால் பொய் தீரும். பொய்மையே பெருக்கி பொழுதினை சுருக்கும் புழுத்தலை புலையனைந்தனக்கு செம்மையே ஆக சிவபதம் அளித்த செல்வமே சிவபெருமானே. பொய்மையே பெருக்கி பொழுதினை சுருக்கும் சொல்றார்கள். அப்படி வாழ்ந்த வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறவர்களுக்கு அங்கே போய் சேர்ந்தால் இந்த மாய பிறப்பறுக்கும் மன மயக்கம் தீரும். அதே பொய்மை தீரும் இது கர்த்தம். அதே பொய்யிலே தீர்ந்தவன் அவனை சார்ந்தால் பொய்யை தீர்ப்பவன். அதே அந்த ஒழுக்க நெறி நின்றார் நீடு வாழ்வர், நீண்ட காலம் வாழ்வர் தரை மீது. பாரதியார் வாக்கு காலமா வனத்தில் என்ற என்கிற குரல்
சொல்லும் வாழ்வர்
கணக்கின் செல்வம் நூறு ஆண்டு இவையும் எனக்கு தர நீ கடவாயே அப்படிங்கறதான பாரதியாருடைய வாக்கு. ஆகவே வாழ வேணும் மையத்துள் வாழ்வாங்க வாழ வேணும் விருப்பம். திரும்ப திரும்ப சொல்லுவார் இந்த குரலை. அடுத்த வகுப்பில் இன்னும் கொஞ்சம் விரிவா பார்க்கலாம். உச்சம் நம்ம என்ன ஒவ்வொரு நாளும் மூன்று குரல் கூட பார்க்க முடியாமல் போய் கொண்டிருக்கிறேன். ஆகவே அடுத்த குரலை தொடங்கி நான் விடுவேன். இதை முடித்து விட்டேன் என்று கருத வேண்டாம். இதுல இன்னும் சொல்ல வேண்டிய செய்திகள் இருக்கின்றன, அப்புறம் சொல்லுவேன். தனக்கு உவமை இதுல என்ன சொன்னார், பொறிவாயில் ஐந்தவித்தான் என்கிற இடத்துல அவன் இந்த புலன்களுடைய வேட்கைக்கு அப்பாற்பட்டவன் என்கிறத சொன்னார். ஒவ்வொன்றுக்கும் ஒரு பொருள் இதுக்கு. வைஷ்ணவ சம்பிரதாயத்தில் என்ன பேரு, பொறிவாயில் ஐந்தவித்தான் அப்படிங்கிறதுக்கு. ரிஷிகேசன், ரிஷிக ஈசன், இந்திரியங்களுக்கு தலைவன்கிற பொருள். ரிஷிகேசன் பொருளுக்கு பெயருக்கு அதுதான் பொருள்.
யாரா தப்பாப்பா என்ன சொல்றது தெரிதானே சரிதானே? ஆமா, அவன் இந்திரியங்களுக்கு தலைவன் என்கிறது பொருள். அவன் இப்படி ஒன்னு சொல்லிக் கொண்டு வருகிறார். முதல்ல ஆதி என்றார், ஆதி பகவன் சொன்னார் இல்லையா? ஏன் ஆதி பகவன் சொல்ல முதல் தான் சொல்லிட்டார், அப்புறம் ஆதி பகவன் ஏன் சொல்லணும்? அதர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகுன்னு சொல்லிட்டார் இல்லையா? பகவான் முதற்றே உலகுன்னு சொன்னாலே அவன் தானே ஆதியே, அப்புறம் எதுக்கு ஆதி? சரி, அவன் பகவான் முதற்றே உலகுன்னு சொல்லிட்டா உலகத்துக்கு பகவான் முதல் ஆயிடும், அவனுக்கு முதல் இருந்தோங்கிற ஐயப்பாடு வந்துடும் இல்ல? இல்லப்பா, அவன் தான் ஆதினர். அவன் ஆதிங்கிற போது அனாதின்னு பொருள் வந்து, அவனுக்கு ஆதி கிடையாது. அதுக்காக அப்படி பண்ண அவன் அனாதின்னு சொன்னார். சர்வஜ்ஞன் சொன்னார் இரண்டாவது குரல்ல, வாலறிவன்னார், மலர்மிசை ஏகினான் சௌலபியன்னார், வேண்டுதல் வேண்டாம் இலானடி இலான்னு சொன்னார் ராகத்வேஷ மற்றவன்னார். இங்க ரிஷிகேசன் அவர் சுராஜுடைய ஐயப்பாடு என்ன கேட்டார், அவன் நிர்குணமா பார்த்திருக்கிறாரா சகுணமா பார்த்திருக்கிறாரா என்று? நிர்குணமா பார்க்கல திருவள்ளு, பின்னாடி மெய்யுணர்தல் சொல்றார், இங்கே சொல்லல. மெய்யுணர்தல் சொல்லுகிற போது சொல்றார், இங்கே சொல்லல. உங்களுடைய சம்பிரதாயப்படி நிர்குணன் என்றாலே ஹே குணங்கள் இல்லாதவன், கெட்ட குணங்கள் இல்லாதவன் தான், அதுக்கு நிர்குணன் சொன்னாலே அதுக்கு அர்த்தம் அதுதான். கல்யாண குணங்கள் உடையவனே நிர்குணன்னா ஹேய குணங்கள் இல்லாதவன், கெட்ட குணம் இல்லை என்றால் அதுக்கு அர்த்தம் அதை போய் அப்படித்தான் சொன்னார் உங்க பெரியவர். ஆமா, ஆகவே எல்லா எல்லா சம்பிரதாயம் கொஞ்சம் கொஞ்சம் தெரியும். இறைவன் என்கிற பதத்துக்கு அந்தர்யாமீன், இறைவன் என்கிற பதத்துக்கு அந்தர்யாமி. அவர் ஒவ்வொரு குரல்ல ஒன்னு ஒன்று சொல்லிக் கொண்டு வரார். அனாதி என்று சொன்னார், சர்வஜ்ஞன் சொன்னார், சௌலபியம் சொன்னார், ராகத்வேஷம் அற்றவன் என்று சொன்னார், அந்தர்யாமி இறைவன் உள்ளே இருப்பவன் என்று சொன்னார், இங்கே ரிஷிகேசன் என்று சொன்னார், அவன் இந்திரியங்களுக்கு தலைவன் சொன்னார். இப்ப இந்த குரல் என்ன சொல்ல போறார், தனக்கு ஓமை இல்லாதான் தாழ் சேர்ந்தார்கல்லால் மனக்கவலை மாற்றல் அறிவு. தனக்கு ஓமை இல்லாதான் என்றால் என்ன பொருள், அவனே பரம்னு அர்த்தம். தனக்கு ஓமை இல்லை அப்படின்னு சொன்னா அவனுக்கு நிகராகவே போக முடியாது சொன்னா, அதுக்கு மேல ஒருத்தன் இருக்கிறானா இல்ல, மேல ஒருத்தன் இல்லை, அவனே பரம், அவனே தலைவனாக இருக்கிறான், அவனே ஓமை இல்லாதவனா இருக்கான், தனக்கு ஓமை இல்லாதான். ஒரு சந்தேகம் வருங்க, சந்தேகம் வந்திருக்கு, நியாயமா பார்க்க போன நாம அப்பப்ப இருக்கிறதுல இப்படி மனம் மகிழ்ந்து போயிட்டு இருக்க இடத்துல இந்த ஐயப்பாடு வருது. நான் ரொம்ப எச்சரிக்கையா இருப்பேன். தனக்கு ஓமை இல்லாதான் இங்க சொன்னார் இல்லையா? முதல் குரல்ல என்ன சொன்னார், இதனாலதான் என்ன செய்துட்டார் அப்படின்னு கேட்டா, அகரம் எழுத்துக்களுக்கு முதலாக இருப்பது போல இறைவன் உலகத்துக்கு முதலாக இருக்கிறான்னு சொல்லல திருவள்ளுவர். எழுத்துக்கள் அகரத்தை முதலாக உடையவனாக இருப்பது போல உலகு ஆதி பகவனை முதலாக உடையன உலகத்தை வச்சு சொன்னார். அங்க அகரம் முதலாக இருப்பது போல இறைவன் உலகத்துக்கு முதல் குரல் அமைச்சிருந்தார் வச்சுங்க, ஓமை சொன்னார் ஆயிடும். இப்ப இதோட வந்து இடிக்கும். ஆகவே இடிக்க கூடாதுங்கிறதுக்காக ஏதாவது குரலை மனதில் வச்சுக்கொண்டு முதல் குரல் ஏற்றார்னா எப்படி இருக்கு? அது தனக்கு ஓமை இல்லாதான்ங்கிற பரத்துவம் கட்டுப்படும். ஆகவே அங்க ஓமையா சொல்லக்கூடாது. உலகம் அதை எழுத்துக்கள் அதை முதலாக உடையது போல உலகம் அவனை முதலாக உடையதாக இருக்கிறது, அவ்வளவுதான். அப்படிதான் ஓமை சொல்லாம ஒழிய அவனுக்கு அகரம் முதல் ஓமைன்னு சொன்னா தனக்கு ஓமை இல்லாதான்ங்கிறது தானே முரண்பட்டதாக. அவர் தனக்கு ஒப்பாறு மிக்கார் இல்லாதன பரமாக இருக்கிற அவர் தாழ் சேர்ந்தார்கல்லால் அவனுடைய நெறியே நெறி என்று பற்றி கொண்டவர்களுக்கெல்லாம் மன கவலை மாற்றல் அரிது. பெரிய குரல், மனக்கவலை மாற்றல் அரிது. என்ன சார் இது, இப்படியா இவ்வளவு லேசாவா இறைவனை கொண்டுருது? மனசுல ஒரு கவலை வந்துருது சொன்னா ஒரு பெக்கு பிஸ்கி போடுறான், அது மாதிரிதானா இறைவன் கவலை தீர்க்கிற மருந்து தானா? அப்பா கவலை ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு, கோயிலுக்கு போயிட்டு வரேன் அப்படி சொல்ற மாதிரி தான் மனக்கவலை மாற்றல இருந்து எவ்வளவு சீப்பா சொல்லிட்டார் சார் திருவள்ளுவர். இதுதானா இறை பக்தியினுடைய பயன், இதுதானா ஞானத்தினுடைய பயன், இதுதானா இறை தத்துவத்தினுடைய பயன், அப்படி எல்லாம் கேட்கிறவர் இருக்கிறார். அது என்ன தெரியாத காரணத்தால் வள்ளுவர் அப்படித்தான் ஏமாத்துவார். சிக்கல் வந்துட்ட கவலைன்னா என்ன? சாதாரண ஒரு கேள்வி கேட்கிறேன், கவலைனா என்ன? யாராவது டிஃபைன் பண்ண முடியுமா கவலைய? ரெண்டு ஆட்டம் தான் கவலை. பழம் தமிழிலே கவலை என்றால் பிரிந்து போகிற பாதைன்னு அர்த்தம். புல் மூசு கவலைய புறநானூர், கவலைனா பிரிந்து போகிற பாதைன்னு அர்த்தம். ரெண்டாட்டம் இருக்கு பாருங்க, அதுதான் கவலை. ஒண்ணும் இல்ல, பஸ்ல உட்கார்ந்து டிராவல் பண்ணிட்டு இருக்கான், ஒரு 10 ரூபா நோட்டு கீழே கிடைக்கு, என்னால எண்ணமெல்லாம் எண்ணிடுவோம், இத குடுக்கலாமா கண்ட்ரக்டர் கிட்ட, இல்ல அழிச்சிடுவோமா, எவனாவது பாத்துருப்பானா பங்கு கேட்பானா, இல்ல போட்டவன் உதப்பானா, இல்ல கண்டக்டர் ஏதாவது சந்தேகப்படுவானா? ஏன் எடுத்துக்கலாமா எடுத்துக்கொள்ள கூடாதாங்கிற இரண்டாட்டம் இருக்கு அங்க கவலை. இப்படி யோசிச்சு பாருங்க, நீங்க ஒரு பையன் பரிசு எழுதிட்டு வந்தா என்னப்பா இப்படி சென்டன் தான் சார், எல்லாம் சரி, கவலை கிடையாது. இன்னும் வரான், என்னடா பிளாக் பேப்பர், கவலை கிடையாது. இந்த மார்ஜின் கேஸ்ல என்னடா எழுதி சரியா இருக்கு, அது சரியா இல்லையா, சரியான மூட்ல திருத்தினா பாஸ் பண்ணிடலாம், சரியான மூட்ல திருத்துவாரா திருத்த மாட்டாரா, கவலை. ஒன்னே நெறியினா கவலை கிடையாது, என்ன கவலையே படாத, நிச்சயம் நாளை கிளம்ப செய்ய போயிருப்பா டாக்டர் சொன்னா கவலை இல்ல, நான் நாளைக்கு தாப்பா சொல்ல முடியல கவலை டாக்டர் இதுதான் கவலை. அப்ப இதுக்கு என்ன சம்பந்தம் அப்படின்னு கேட்டா, எது சரி எது சரியில்லை, எது தர்மம் எது தர்மம் இல்ல சந்தேகம் வந்துடுது. வந்தது இல்லையா அர்ஜுனனுக்கு, அர்ஜுன விஷாத யோகம், கவலை வந்துருது இல்லையா, எதிரால வந்து அச்சத்தினாலயா பீஷ்மர் கொண்டுடுவாரோ துரோணர் கொண்டுடுவாரு, மிஞ்சிய அருளால் அத்தனை பேர் நான் கொண்டுடுவேன் நிச்சயம் இருந்த அவனுக்கு. பாரதியாருடைய வாக்கு எவ்வளவு பெரிய வாக்கு இது, மிஞ்சிய அருளால் போட்டார் ஒரு வார்த்தை. இதனால அவனுக்கு வந்தது கவலை, செத்து போடுவோம் பயமா தோத்து போடுவோம் பயமா, நிஜம் இத்தனை பேரையும் கொல்ல போறேன்னு அருள் என்றார் பாரதியார், புரிந்து கொண்டிருக்காரு. அதே அந்த கவலை வந்துருக்கு பாருங்க, கவலை வந்தா என்ன செத்தண்டா, சோறு வந்து கீழே வில்ல விட்டடிச்சான் உட்கார்ந்துட்டான் கீழே, வேற யாரையாவது அவன் பற்றி கொண்டிருப்பானே, ஆனால் ஒரு பெற்றி சாராயம் வேற ஏதாவது பெற்றி கொண்டிருப்பானால் மறுபடியும் கவலை, அந்த போதை தீர்ந்தவுடன் ஒன்றும் போய் பட்டாவலனா யாரை அடைஞ்சான், அடையத்துக்கு தகுந்தவனா அங்க இருந்தான், கவலை எப்படி ஆச்சு, மாற்றல் வைராக்கியமா மாறி போச்சு, மாற்றல் நான் தீர்த்தல்ல மாற்றல் நான் பாருங்க, அந்த கவலைய அப்படியே மாத்திட்டார், வைராக்கியமா மாத்திட்டார், ஞானமா மாத்திட்டார், புது வாழ்வு கொடுத்துட்டார், செம்ப தங்கமாக்கினார். எல்லாரையும் பள்ளத்தில் அழுத்தக்கூடிய பெரும் கவலை திரள ஒரே நேரத்தில் பெரியதோர் ஞானமாக அவர் பரிணமிக்க செய்தார். ஏன் அவரை போய் அடைஞ்சான், கிருஷ்ணா எனக்கு என்ன பண்றதுன்னு புரியல, அவர்கிட்ட போய் சொன்னான், வேற யாரையாவது போய் வேற யாராவது சாரதியா இல்ல வேற யாருடைய ஆலோசனைக்காவது அவன் போய் செவி சாச்சிருப்பானே, ஆனால் அந்த கவலை மாறுவதற்கு வழி இல்ல. அதே தனக்கு ஓமை இல்லாதான் தாழ் சேர்ந்தான், மனக்கவலை ஞானமா மாற்றினான் நான். இது பாரதியாருக்கு ரொம்ப பிடிச்ச இடம், கவலைப்படுதலே கருநரகு அம்மா, கவலை கவலைய திருத்தலே
கருதி கருதி ரெண்டு பேரும்
சொல்லுங்க. இந்த கவலை தான் பாரதியாருக்கு, கவலை துறந்துங்கு வாழ்வது வீடென்று காட்டும் மறைகளெல்லாம் நீவிர் அவலை நினைந்து, அவலை நினைந்து அவளை நினைந்து உமி நெல்லுதல் போல இங்கு அவங்கள் புரிவீரோ, நின்னை சரணடைந்தேன் என்னை கவலைகள் தின்ன தகாதென்று நின்னை சரணம். கவலைகள் சிறுமை நோவு கைதவம் வறுமை துன்பம் அவலவாம் அதனை காட்டில அவலவாம் புலமையச்சு, முதல் இடம் கவலைக்கு கொடுத்தார். இவையெல்லாம் அறிவிலாம என்பதோர் இருளில் பேயாம் நவமுரு ஞானபானு நண்ணுக தொலைக பேய்கள், அது கவலை தீரணம்னா கவலை தீரத்துக்கு என்ன ஞானபானு நண்ணுக தீர்த்தாவே. இந்த கவலை என்கிறது தான் இந்த இங்கே நிறுத்தது, வேற யாரும் சொல்லல. இந்த கவலைப்படுதலே கருநரகு அம்மா, கவலையை திருத்தலே முக்தி என்கிற இந்த வாக்கியம் இருக்கு பாருங்க, பாரதியாருடைய வாக்கியம் இது திருக்குறள் நிறுத்தது. இது ஏதோ மனக்கவலை தீர்த்துக்கு மார்க்க மருந்து அல்ல, இறைவுடைய மனக்கவலை கடன் வந்துடுது, சன்னியாசம் வாங்கிக்கிறான், கடன் வந்துடுது, என்ன பொண்டாட்சி செத்து போயிடுறான், சன்னியாசம் வாங்கிக்கிறான், இப்படிலாம் கல்வி பண்றோம் பாருங்க. இந்த சன்னியாசத்துல ஆழம் இல்ல, இந்த சந்நியாசத்துல ஒரு பற்றின் காரணமாக விளைந்தது, ஒரு செயலற்ற தன்மையின் காரணமாக விளைந்தது. உண்மையில அங்க துறக்க வேண்டியது கவலைய இல்லையா, இது என்ன அவனுடைய அவனுடைய செயல், என்னுடைய செயல் இதுல என்ன இருக்கிறது என்று நிற்கிறோம். அந்த நிற்காத காரணத்தாலே வந்த விளைவுகள் இதெல்லாம். இது அருமையா சொன்னார் வேதாந்த தேசிகர். இங்க சொன்னார் ரட்சதி ரட்சகை சிம் அந்நியை. இங்க தெரியலையா? தயி ரட்சதி ரட்சகை கிம் அந்யை, தயீச்ச அரட்சதி ரட்சகை கிம் அந்யை, தயி ரட்சதி ரட்சகை ரட்சகை கிம் அந்யை. நீதான் ரட்சகன் ஆனால் எனக்கு இந்த உலகத்தில் எந்த ரட்சகன் தேவை? யாருடைய சார்பில் நான் நிற்க வேணும்? நீ ரட்சிக்கிறதுன்னு முடிவு கட்டி விட்டால் எனக்கு இந்த உலகத்தில் எந்த ரட்சகன் தேவை? தொய்யீச்ச அரட்சதி, நீ ரட்சிக்கிறதுல முடிவு பண்ணிட்டா யார் என்ன ரட்சிக்க முடியும்? உலகத்தில் எத்தனை ரட்சகன் இருந்து என்ன ரட்சிக்க முடியும்? இதுதான் தனக்குவம் இல்லாதான் தாழ் சார்பு. தொயி ரட்சதி ரட்சகை கிம் அந்யை, தொயீச்ச அரட்சதி ரட்சகை கிம் அந்யை. இந்த மனநிலை வந்துட்டா தனக்குவம் இல்லாதான் தாழ் சார்பல். அப்ப உங்களுக்கு மனக்கவலை உண்டோ? எப்பேற்பட்ட உயர்வானாலும் எப்பேற்பட்ட தாழ்வானாலும் எப்பேற்பட்ட இகழ்ச்சியானாலும் புகழ்ச்சியானாலும் துன்பமானாலும் இன்பமானாலும் ஏமாற்றமானாலும் கொடுமையானாலும் கவலை எல்லாத்தையும் அங்கே அப்படியே நான் ஸ்திர புத்தியோடு இருக்கிறேன்னு சொல்றார் நரசிம்மனை பார்த்து சொன்னது. திருவேளுக்கை நரசிம்மரை பார்த்து சொன்னது. ஆகவே அப்படி நான் இருக்கிறேன், அந்த ஸ்திர புத்தியோடு இருக்கிறேன், ஆகவே எனக்கு கவலை இல்லை என்று சொல்றேன். ஆகவே இந்த அளவில் இன்றைக்கு நான் நிறுத்திக்கொள்வோம். நான் வேறு